ගරු ශ්‍රියාණ විජේවික්‍රමන්තිතුමිය බුදුමනිර විනාඩි 9
විනාඩි 10ක් කාලයක් තියෙනවා ගරු සභාපතිතුමා
ඒක අඩු කරා මොකද අපි ප්‍රධාන සංවිධායකතුමාත් එක්ක කතා කරා හැම කෙනාගේම විනාඩියක් අඩු කරා
විශේෂයෙන්ම මේ රටේ ඉතාමත් වැදගත් අමාත්‍යාංශ තුනක් යටතේ වැය ශීර්ෂයන් අද ක්‍රියාත්මක සාකච්ඡා වන අවස්ථාවේ මේ අවස්ථාව ලැබීම ගැන ගොඩක් ස්තුතිවන්ත වෙනවා විශේෂයෙන්ම අද අපේ රටේ කාන්තාව අද බොහොම ආර්ථික අපහසුතා මැද ජීවත් වෙන තත්ත්වයක් අද ඇති වෙලා තියෙනවා අද විශේෂයෙන්ම හාල් කිලෝවක මිල රුපියල් 100ට ඉහළ නැගලා පොල් ගෙඩියක මිල රුපියල් 100ට එහා ගිහිල්ලා රතුළුණු කිලෝ එකක් රුපියල් 480ක් විතර වෙනවා බීලුණු කිලෝවක් රුපියල් 200ක් විතර වෙනවා ඒ විදිහට පරිප්පු හොඳ පරිප්පු ටිකක් අරගෙන කනවනම් රුපියල් කිලෝ එකක් රුපියල් 260කට එහා යනවා ඉතින් මේ විදිහේ හාල් මැස්සෝ මූලික ආහාර වේලට අවශ්‍ය කරන හාල් මැස්සු ටිකවත් අද සහන මිලට නැහැ නමුත් එදා මේ ආණ්ඩුව පත් වෙලා පුරාජේරු දෙඩෙව් අපිට මතකයි අපි මේ විදිහට බඩු සහන මිලට කන්න දෙනවා කියන එක මේ රටේ ජනතාවට නමුත් අද එය පුස්සක් බවට පත් වෙලා තියෙන මේ රටේ මේ සිද්ධ වෙච්ච මේ මහා බැංකු මංකොල්ලයත් එක්ක අද අපේ රටට හරියට ඇස්තමේන්තු කරගන්නත් බැරි තරම් කියන්නේ රුපියල් ට්‍රිලියනයක් විතර පාඩු වෙලා කියලා මේ පාඩුව විඳින්න වෙලා තියෙන්නේ මේ රටේ අහිංසක ජනතාවට ඉතින් ඒ නිසා ඒ ණය අද ගෙවන්න වෙලා තියෙනවා ඒ නිසා අද අපි කන කෑම වේලේ පොහොසත් මිනිස්සු නම් කොහොම හරි වියදම් කළා කාලා බීලා ඉඳීවි නමුත් මේ වැඩි ජනගහනයක් දුප්පත් මිනිස්සු ඉන්නේ එදා වේලෙන් තමයි හැම දෙයක්ම අඩු කරලා තමයි කෑම වේලෙන් අඩු කරලා තමයි මේ වියදම් හිලව් කරන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ ඉතින් ඒ නිසා මේ මහා බැංකු මංකොල්ලය සිද්ධ වෙච්ච නිසා අද මේ රටේ උද්දමනයක් ඇති වෙලා තියෙන විශාල උද්දමනයක් ඒ වගේම පොලී අනුපාත ටික ඉහළ ගිහින් තියෙනවා කාන්තාවක් කොහොමද ණය ගන්නෙ හැබැයි අද මේ බැඳුම් කර කොමිසමට විශේෂ මේ ජනාධිපති කොමිසමපත් කරමු ජනාධිපතිතුමාටත් මේ රටේ දැන් ප්‍රශ්නයක් වෙලා මොකද ඒකේ මේ ආණ්ඩුවේ ඉන්න එක්සත් ජාතික පක්ෂේ පාර්ශවය විසින් අද අභියෝග කරනවා එතුමටත්. ඉතින් මේ යහපාලනය ගේන්න කියලා ඇවිල්ලා මේ රටට සිද්ධ කරපු මේ විපත ගැන අද කරුණු අනාවරණය වෙලා තියෙන වෙලාවක තමයි මේ අයවැය විවාදයට ගන්නෙ. ඉතින් විශේෂයෙන්ම කාන්තා හා ළමා කටයුතු අමාත්‍යංශයේ වෙනුවෙන් හැමදාමත් අපි කියන්නේ මේ රටේ 51ක් 52ක් අතර කාන්තා ජනගහනයක් ඉන්නවා. එතකොට මේ අමාත්‍යංශයට මේ රටේ ඉන්න දරුවෝ ටිකත් අයිති වෙනවා පිරිමි ළමයි ටිකත්. එතකොට 60ක් 70ක් නියෝජනය කරන. ඔව් ගැහැණු ළමයි කාන්තා ගොඩට වැටෙනවා මන්ත්‍රීතුමා. ඒ නිසා මේ රට නියෝජනය කරන 60 60ක් 70ක් අතර ජනගහණයකට මේ අයවැයෙන් වෙන් වෙන මුදලෙන් දශම ගාණක් තමයි මේ අමාත්‍යංශයට වෙන් කරුණු ලබන්නේ. ඒ නිසා විශේෂයෙන්ම රටක් විදියට අපි බලාපොරොත්තු වෙන්නේ දරුවා ආරක්ෂා කරන්න ඕනේ දරුවා හරියට හදන්න ඕනේ දරුවන්ට හරියට පෝෂණය දෙන්න ඕනේ ඒ වගකීම බාර අමාත්‍යාංශයට විශාල මුදලක් වැඩිම ප්‍රතිපාදනයක් අපේ රටේ දෙන්න ඕන අමාත්‍යාංශයේ ළමා හා කාන්තා කටයුතු අමාත්‍යාංශය. ඉතින් ඒ නිසා අපි යෝජනා කරනවා මේ රටේ අනාගතය ගැන හිතනවා නම් මේ රටේ හොරකම් කරලා හොරකම් කර කර සල්ලි විනාශ කරන්නේ නැතුව අපේ දරුවන් වෙනුවෙන් කාන්තාවන් සවිබල ගැනීම වෙනුවෙන් මේ රටේ ප්‍රතිපාදන යොදවන්න වැඩියෙන් වැඩ කරන්නේ කියන කාරණය. ඒ වගේම හරි කනගාටුදායකයි ගරු ඇමතුමා අපි වැඩිහිටියන් සම්බන්ධයෙන් අඩුතරමින් දැන් විශ්‍රාමිකයන්ගේ වැටුප් විෂමතාවලදීවත් වැඩිහිටියන් සම්බන්ධයෙන් තියෙන වැඩිහිටියන්ට වැටුවත් වැඩි වෙන වැඩි කරන්න බැරි තත්ත්වයක් රටේ ඇති වෙලා තියෙනවා. ඉතින් ඒ නිසා විශ්‍රාමිකයන්ගේ විශ්‍රාම වැටු විෂමතා තියෙනවා. ඊළඟට විශ්‍රාමික වැටුපක් නොලබන වැඩිහිටියන් ආරක්ෂා කරගන්න විශාල වගකීමක් තියෙනවා අපේ රටේ. දැන් මේ රටේ ඉන්න ජනගහනයේ 114%කට වඩා වැඩිහිටියන් බවට පත් වෙලා තියෙනවා. ඒ අය සමාජීය වගකීමක්. හැබැයි මේ සමාජීය වගකීම සමාජය විසින් දරන්නට ඕනේ. ඒ වගකීම මෙහෙවන්නට රට ගෙනියන්නට ඕනේ. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන්ම අපි මේ අමාත්‍යාංශයට මේ මුදල් වැඩි කරගැනීමේ වගකීම අමාත්‍යවරයා වෙත පැවරෙනවා. මේවා වැඩිගෙන් ඉල්ල ගන්න ඕනේ. මට මතකයි මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ආණ්ඩු කාලේ වෙන් කරපු මුදලමයි. ඒ ප්‍රතිශතයමයි දැනුත් දෙන්නේ. ඊට වඩා දැන් වෙන්න අපි රට ඉදිරියට යන්න ඕනේ. ඉතින් ඒ නිසා ඒ තත්ත්වයන් විනාශ කරලා ඒ තත්ත්වයන් වැඩි කරලා මේ සමාජ සුබසාධනය වැඩි කරන තැනට මේ රට ගෙනියන්නට ඕනේ කියන කාරණේ. ඊළඟට සමෘද්ධිය. සමෘද්ධිය ගත්තත් මේ දුප්පත් අයට තමයි මේ සියලු බලපෑම් වෙලා තියෙන්නේ. අද මේ සමෘද්ධියේ ඉල්ලලා තියෙන තොරතුරු ටික පුරවනකොට කිසිම කෙනෙක් අපි නිලධාරින්නේ කතා කරා මොකද්ද මේ ප්‍රශ්නේ කියලා. ඒ නිලධාරීන් කියන්නේ සමෘද්ධි සංවර්ධන නිලධාරීන් කියන්නේ මේ ඉල්ලලා තියෙන අමාත්‍යාංශයේ ෆෝමැට් එක පුරවනකොට හැම කෙනෙම සමෘද්ධියෙන් ඉවත් වෙනවා. ඉතින් ඒක එතකොට මේ රටේ දුප්පත්කමක් නැද්ද? මේ රටේ මිනිස්සු බඩගින්න ඉන්නේ නැද්ද? හාල් කිලෝ 100ට ගෙනල්ලා කන්න පුළුවන්ද? පොල් ගෙඩි 120ට විතර ගෙනල්ලා කන්න පුළුවන්ද මිනිස්සුන්ට? ඉතින් ඒ නිසා සමෘද්ධි සහනාධාරයේ මේ රටේ තව වැඩි කරලා දෙන්න ඕනේ. කෙසේ හෝ මේ දුප්පත් මිනිස්සු දරුවෝ හදාගෙන ඒ රටේ මේ රටට දරුවොත් ඕනේ. ඒ මිනිස්සුන්ට ඒ දරුවෝ හදාගෙන මේ රටට ඒ දායකත්වය දෙන්න රටක් විදියට අපි උදව් කරන්නට ඕනේ. ඉතින් ඒ නිසා අපි මේ අමාත්‍යවරයාගේ වගකීම ඇමතිතුමා දක්ෂ ඇමතිවරයෙක්. හැබැයි මේ අපිට පේන්නේ නැහැ මේවා වැඩියෙන් දියුණු කරනවා. කරුණාකරලා ඇමතිතුමා මේ වැඩේ මේ සමෘද්ධිය වැඩිහිටියන් සම්බන්ධයෙන් මේ කාරණාවලදී මට වැඩි වෙලාවක් නැහැ මේවා තව පැහැදිලි කරන්න. වැඩියෙන් සල්ලි හොයාගෙන මිනිස්සු වැඩි කොටසකට වැඩ කරන්නේ කියලා මං ඉල්ලා සිටිනවා. ඊළඟට දේශපාලනයේ කාන්තා නියෝජනය ගැන කතා කරන්න ඕනි. ඇත්තටම අපි සතුටු වෙනවා කාන්තා නියෝජනයේ නීතිය හැදුවා. අපිටත් කාන්තා සංසදයේ ඉන්න මන්ත්‍රීවරු විදියට ඒට දායකත්වයක් දෙන්න පුළුවන් වුණා. හැබැයි අද මේ වෙනකොට ඡන්දේ හැමදාම පස්සට ගිහිල්ලා අර බාලගිරි දෝෂය ඇවිල්ලා ඡන්දෙට එහෙම කරන්නේ නැතුව මේක දැන් කාන්තාව පිටින් යන ප්‍රශ්නයක් කියලා. කාන්තාව මොකද කාන්තා නියෝජනය වැඩි කරන්න ඕන නිසා හැමදාම මේ පිටින් දදා මේ පවත් කාන්තාව පිටට කරගස්සවන්න එපා. ඒ නිසා ඉක්මනින් ඡන්දේ තියන්න වැඩපිළිවෙලක් හැදෙන්න ඕන මේ රටේ. ඡන්දේ ඉල්ලනවා මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදී ඉල්ලා සිටින මිනිස්සු මේ රටේ ඡන්දයක් ඉල්ලනවා.
විනාඩි දෙකක් තියෙනවා ඔබතුමීට.
ඒ නිසා විශේෂයෙන්ම අපේ රටේ කාන්තා නියෝජනය වැඩි කරලා මේ නියෝජනේ මේකේ ප්‍රශ්න තියෙනවා. 125ම ගන්න පුළුවන් වේද කියන එක හදලා තියෙන නීතියේ 125ක් නම් මං දකින්නේ නැහැ. මට පේන්නේ නැහැ 120ක් හරි අඩුතරමින් 15ට එයාගේ ප්‍රතිශතයක් හරි නියෝජනයක් හරි ලැබිලා කාන්තාවෝ කීප දෙනෙක් හරි තව මේ දේශපාලනයට එකතු වෙනවා නම් මං හිතන්නේ මේ රටේ මේ පවතිනට වඩා යහපත් දේශපාලනයක් යහපත් නියෝජිතභාවයක් ඇති කරන්නට මේ රටේ හැකියාවක් ලැබේ. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන්ම අපේ මැතිවරණයේ කල්දමන්නේ නැතුව මැතිවරණයට හැමදාම තියෙන්නේ අර බාලගිරි දෝෂය තමයි. මේ කාරණේ තිත තියලා මේ තියෙන නීති ක්‍රමයට දැනට පනවලා තියෙනවා මේ කොට්ටාශ ක්‍රමයක්. දැන් මේ හැම වෙලෙම බලන්නේ මේ කොට්ටාශ ක්‍රමය නැති කරගන්න. අතිගරු ජනාධිපතිතුමන් බලාපොරොත්තු වුණේ මේ රටේ එන කොටා ගන්න එක මරා ගන්න එක නැති කරලා යහපත් දේශපාලනයක් කරා ගෙනියන්න. නමුත් සමානුපාතික ක්‍රමයේ ලැබෙන ඡන්ද ප්‍රතිඵලයම ලැබෙනවා. නමුත් සමහර පක්ෂවලට උණ වෙලා තියෙනවා මේක සම්පූර්ණයෙන්ම නැති කරලා කියන්නේ මේ අලුතෙන්ම ආයේ පරණ ක්‍රමයට යන්න. ඉතින් පරණ ක්‍රමයට යන්නේ නැතුව මේ පවතින නීතිය යටතේ මැතිවරණේ තියන්න ඉක්මනින් කටයුතු කරන්නේ කියන ඉල්ලීම විශේෂයෙන්ම ආණ්ඩුවේ වගකිව යුතු අයගෙන් අපි ඉල්ලා සිටිනවා. ඉතින් ඒ වගේම අද විශේෂයෙන් විදේශික ශ්‍රමිකයන් සම්බන්ධයෙන් ඇත්තටම කනගාටුයි. මේ රටට වැඩියෙන්ම ආදායම ගෙනත් දෙන්නේ මේ රට ජීවත් කරවන්නේ මේ රටේ පිටරට ගිහිල්ලා දුක් විඳලා ඒ කාන්තාවන් ඇතුළු ඒ විදේශික ශ්‍රමිකයන් වැඩි පිරිසක් කාන්තාව. හැබැයි මේ අයවැයේදී අයවැය කතාවේ කොහෙවත් ඇහුනේ නැහැ. කොහෙවත් තිබුණේ නැහැ. පොතෙත් නැහැ. මේ විදේශික ශ්‍රමිකයන්ට ආණ්ඩුවක් මොනවද දෙන සහන. පහුගිය කාලෙක විශ්‍රාමයට බක් දෙනවා කියලා. ඉතින් විශ්‍රාමයට බක් ලැබිච්ච කෙනින් නම් මට හම්බෙලත් නෑ, දන්නෙත් නෑ. ඉතින් මේවා බොරු සුරංගනා කතා කියන්නේ නැතුව අපිට ලොකු වගකීමක් තියෙනවා. මේ අය අනායගෙන් කී දෙනෙක් විශාල මේ හිංසනයන්ට පත් වෙනවා, මරණයට පත් වෙනවා, ස්ථිර ආබාධිතයන් බවට පත් වෙනවා. ඉතින් ඒ නිසා අපි මේ අයත් එක්ක අපි මේ යම්කිසි ගිවිසුමකට එළමෙන්න ඕනේ. මෙහෙම බෑ අපිට. අපි මේ සේවකින්ගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කරගන්නවා. ඒ අයට අනිවාර්යෙන් අපේ ශ්‍රමය ඕන වෙනවා. ඒ නිසා අපි අපේ රටේ ඒ යන ශ්‍රමිකයන්ට මේ රටට මුදල් හොයනවා වගේම ඒ මිනිස්සුගේ ජීවිතෙත් රැකගන්න වැඩපිළිවෙලක් හදන්නට
කරුණාකරලා අවසන් කරන ගරු මහත්මයා
කටයුතු අමාත්‍යාංශය කටයුතු කරන්නට ඕනේ. ඉතින් ඒ වගේම විශේෂයෙන් අපි අද ඒ විදේශික ශ්‍රමිකයන් සම්බන්ධයෙන් ඒ විශ්‍රාම වැටුප් ක්‍රමය ඇති කරනවා නම් ඒ අයගේ දරු පවුල් ඇත්තට මේවයි විශේෂයෙන්ම පවුලෙන් පවුල රැකබලා ගන්න වැඩපිළිවෙලක් තියෙන්නට ඕනේ. අද බොහෝ විට මේ පවුල්වල අම්මා විදේශගත වුණාම දරුවෝ පවුලම විනාශ වෙලා යනවා. ඉතින් ඒ නිසා ඒ දරු පවුල් ටික රැකබලා ගන්න විශේෂයෙන් මේ රටේ රජයේ නිලධාරීන් විශාල පිරිසක් ඉන්නවා, ෆීල්ඩ් ඔෆිසර්ස්ලා විදිහට ඒ අය යොදවලා එහෙම වැඩපිළිවෙලක් හැදෙන්න ඕනේ. ඒ වගේම වැන්දබුවන් සම්බන්ධයෙන් කියන්න ඕනේ, යුද්ධය නිසා වැන්දබු වෙච්ච අය ඉන්නවා, විවිධ රෝගාබාධ නිසා වැන්දබු වෙච්ච අය ඉන්නවා. මේ වැන්දබුවන්ගේ ආරක්ෂාව සැපීමත් විශේෂ කාරණයක්
වෙනවා.
මේ සමාජ සංස්කෘතිය කඩා වැටෙන තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා මේ සියලුම කාන්තාවන්ගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කරලා දෙන්න පුළුවන් වටපිටාවක් ගොඩ නැගේවා කියන ප්‍රාර්ථනෙන් යුතුව මම නිහඬ වෙනවා.
බොහොම ස්තුතියි. Honorable Douglas Sevananda, you have 36 minutes.
நன்றி சபைகளுக்கு தலைமதாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள், சமூக வலுவூட்டல், நலன்புரி மற்றும் மலையக மரபுரிமைகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆகிய மூன்று அமைச்சுகள் தொடர்பிலான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கியமைக்கு எனது நன்றியை மீண்டும் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். கடந்த கால யுத்தமானது எமது நாட்டில் ஏற்படுத்தி சென்றுள்ள ஆழமான வடுக்கல் ஏராளம். இதன் தாக்கங்களில் இருந்து எமது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பெரும்பாலான மக்கள் இன்னமும் முழுமையாக மீளாத நிலையிலே இருந்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக பெண்களின் நிலையானது மிகவும் பாரதூரமான மட்டங்களில் காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் 40,000 பெண்களும் கிழக்கு மாகாணத்தில் 49,000 பெண்களும் குடும்ப தலைமைகளை ஏற்கும் நிலையில் இருப்பதாக தெரிய வருகின்றது. அரசாங்கத்தின் பதிவு செய்யப்பட்டுள்ள எண்ணிக்கையின் பிரகாரம் இத்தொகை கூறப்பட்டாலும் பதிவு செய்யாதவர்கள் இன்னும் இருக்கலாம். இன்று வடக்கு மாகாணத்திலே தற்கொலைக்கு முயற்சிப்போர்களது எண்ணிக்கை வருடத்திற்கு 1000 தாண்டுகின்றது. இத்தகைய முயற்சிகளினால் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்போரின் எண்ணிக்கை சுமார் 400 தாண்டுவதாக தெரிய வருகின்றது. இத்தகைய தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுகின்றவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்களாகவே இருக்கின்றனர். கடுமையான மன அழுத்தங்கள், இளையோர் முரண்பாடுகள், குடும்ப தகராறு போன்ற காரணங்களும் அதிகளவில் வறுமை நிலையின் காரணமுமே இவர்களை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டுள்ளன. இந்த மக்களை வாழ்க்கையின் பால் மீட்டெடுப்பதற்கான மத்திய அரசிடமோ மாகாண அரசிடமோ உரிய வகையிலான திட்டங்கள் எதுவுமற்ற நிலைமையிலேயே இந்த நிலை தொடர்கின்றது. இதனை நன்கு அறிந்து கொண்டுள்ள சில நுண்கடன் நிறுவனங்கள் எமது மக்களை குறிப்பாக வறுமை நிலை மிக கொண்ட குடும்ப தலைமைத்துவம் கொண்ட பெண்களை குறிவைத்து விரட்டி கடன் கொடுத்துவிட்டு பின்னர் அவர்களை மிரட்டி அவர்களிடம் மிச்சம் மீதி இருப்பவற்றையும் இறுதியில் அவர்களது வாழ்க்கையுமே பறித்தெடுக்கின்ற நிலைமைகள் தொடர்கின்றன. இதற்கிடையில் பால்நிலைசார் வன்முறைகள் திணிக்கப்படுகின்றன. சமூகம் சார்ந்த புறக்கணிப்புகள் தொடர்கின்றன. சமூக பாதுகாப்பு இல்லை, உரிய உதவிகள் இல்லை, சமூக வழிகாட்டல்கள் இல்லை, உழைப்பிற்கு வழி இல்லை, உழைத்தாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள் இல்லை, காணிகளையும் வளங்களையும் கடலையும் சுற்றி வளைத்து பிடித்து கொண்டு ஆண் துணைகளற்ற நிலையில் குடும்பத்தின் தலைமையை ஏற்று வாழச் சொன்னால் இந்த பெண்கள் வாழ்வதற்கு எங்கே போவார்கள்? எனவே இறுதியில் தற்கொலையை தேர்ந்தெடுக்கின்றார்கள். முழு குடும்பத்தையும் சேர்ந்து தற்கொலைக்கு அழைத்து செல்கின்றனர். இது தவறு என உணர்வதற்கு கூட எமது சமுதாயத்தில் எவ்விதமான ஏற்பாடுகளும் போதியளவில் இன்றைய நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலைமையினை கருத்தில் கொண்டுதான் யுத்தம் காரணமாக பெரிதும் பாதிப்புக்குள்பட்டுள்ள எமது பெண்களின் வாழ்வாதாரங்களை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் வலுமிக்கதான விசேட திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தினை தொடர்ந்தும் நான் வலியுறுத்தி வருகின்றேன். குடும்பத்திற்கு 5-6 கோழிகளும் 1-2 ஆடுகளும் கொடுத்துவிட்டால் போதும், அவர்களது வாழ்வாதாரங்கள் செழித்துவிடும் என எண்ணிக்கொண்டு அத்தகைய திட்டங்களை மாத்திரம் செயல்படுத்தி கொண்டிருந்தால் அத்தகைய திட்டங்களால் ஒருபோதும் நமது மக்களது பொருளாதார பிரச்சனைகள் தீர்ந்துவிடாது. தேர்தல் காலங்களில் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குவதால் மாத்திரம் எமது மக்களின் பிரச்சனைகளை தீர்த்துவிடாது. வழங்கப்படுகின்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று இத்தகைய நிலை இருந்திருக்காது. எனவே விசேட திட்டங்களே அவர்களது பொருளாதார இடைவெளியை நிரப்பும் என்பதை ஆய்வுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் சுதந்திரமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுதல் வேண்டும். அதன் அடிப்படையில் அக்குடும்பங்கள் போதியளவு வாழ்வாதாரங்களை ஈட்டக்கூடியதான வாய்ப்புகளை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள், திறன்கள் மற்றும் அவர்களுக்கு இலகுவில் கிடைக்கக்கூடிய வளங்கள், சந்தைக்கான கேள்விகள் போன்றவை அடிப்படையில் இனங்காணப்பட்டு அதற்குரிய உதவிகளை மானிய ரீதியிலும் இலகுகடன் அடிப்படையிலும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை கொண்டதாக மேற்படி விசேட திட்டங்கள் அமையப்பெற வேண்டும். அதே நேரம் புனர்வாழ்வு பெற்றுள்ள முன்னாள் புலிகள் இயக்கத்தின் பெண் உறுப்பினர்கள் போதியளவு வாழ்வாதாரங்களும் இன்றைய நிலையில் சமூக ஏற்புகளுக்கும் குறைந்த நிலையில் கைவிடப்பட்டதொரு நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களை பொருளாதார ரீதியிலும் சமூக மட்டத்து மேம்பாட்டு ரீதியிலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அடுத்தது, சிறுவர்கள் மீதான அக்கறையின்மை என்பது எமது சமூகத்தில் அதிகரித்துள்ள நிலை காணப்படுகின்றது. பாடசாலைகளில் இடைவிலகல்களின் அதிகரிப்பு காணப்படுகின்றது. பல்வேறு சமூக முறைகேடுகளும் இவர்களை பயன்படுத்தப்படுகின்ற நிலைகளும் இல்லாமல் இல்லை. அதே நேரம் சிறுவர் துர்ப்பிரயோகங்களும் இலங்கையில் ஜாழ் மாவட்டத்திலேயே அதிகரித்துள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த நிலை பொதுவாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகரித்தும் நிலைப்படுத்தப்பட்டுள்ளதுமான ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. புங்குடுதீவில் பாடசாலை மாணவி வித்யாவுக்கு நடந்த கொடூரம் இனிமேல் இந்த நாட்டில் எங்குமே நடக்கக்கூடாது என நாங்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் கடந்த 15 தேதி வவுனியாவில் நெலுக்குளம் பகுதியில் ஒரு சிறுமி பாலியல் சார்ந்த வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இத்தகைய சிறுமிகள் மீதான பாலியல் சார்ந்த வன்முறைகளில் ஈடுபடுகின்றவர்களும் படுகொலைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கு பொறுப்பான பதவி நிலைகளில் இருப்பவர்களே, அதுவும் பெண்களே துணை போகின்ற துப்பாக்கிய நிலைமைகளும் வடக்கில் இல்லாமல் இல்லை. வேலியே பயிரமேகின்ற இத்தகைய நிலை எப்போது தகர்த்தெறியப்படும்? இத்தகையவர்களுக்கு எதிராக சட்டம் கைகட்டி கொண்டிருப்பது ஏன் என கேட்க விரும்புகின்றேன். அநீதிகளை புரிகின்ற குற்றவாளிகளை விடவும் அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற எத்தனைப்போரே அதிகபட்சம் தண்டனை கூறிய குற்றவாளிகள். வித்யாவை பாலியல் சார் வன்முறைக்கு உட்படுத்தி படுகொலை செய்தோருக்கு இன்று நீதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை நான் வரவேற்கின்றேன். ஆனாலும் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சித்தவர்களை சட்டம் இன்னமும் தண்டிக்கவில்லை. அவர்கள் இன்னமும் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். ஆட்சி அதிகாரத்தில் அவர்களை இருந்து கொண்டு தமது குற்றங்களை மறைப்பதற்காக தமக்கு அதிகாரத்தை வழங்கிய அதே அரசாங்கத்தை பார்த்து இந்த அரசாங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்று போலி வேடம் போட்டு போர்க்கொடி தூக்குகின்றார்கள். அன்று யாழில் கிருசாந்தி, புங்குடுதீவில் சாதராம்பால், கிழக்கில் கோணேஸ்வரி, இவர்களெல்லாம் கசக்கி எறியப்பட்டு கொடூரமாக பலி கொல்லப்பட்டார்கள். அதற்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்பினோம், அம்பலப்படுத்தினோம், குற்றவாளிகளுக்கு தண்டனைக்கு உட்படுத்தினோம். முடிந்தளவு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்து நிறுத்தினோம். அப்போதெல்லாம் இவர்கள் எங்கே இருந்தார்கள்? இந்த மண்ணில் ஒரு உரிமை போராட்டம் நடந்தது. அதில் நானும் ஒரு சுதந்திர போராட்டத்தையே வழிநடத்தி சென்றவன். எமது உரிமைகளை வென்றெடுப்பதற்கான இந்த போராட்டத்தில் முதலாவது களப்பலியாகிய பெண் போராளி எனது சகோதரியாவார். அவரையும் அவர் போன்ற பல பெண் போராளிகள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுகூர கடமைப்பட்டுள்ளேன். அதற்கான தார்மீக பொறுப்பு எமக்கு இருக்கின்றது. இன்று ஒரு சிலர் உயிரிழந்த முன்னாள் போராளிகளை நினைவுகூறுவதாக கூறிக்கொண்டு நாடகமாடி வருவதையும் இங்கு குறிப்பிட வேண்டும். உரிமை போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் உரிமை போராட்டத்தின் பேரால் பொதுமக்களின் சொத்துக்களை சூறையாடி இந்தியாவுக்கு கொண்டு சென்று கொள்ள வியாபாரம் நடத்தியவர்கள் இன்று பாவங்களை கழுவுவதற்கு போலி தமிழ் தேசியம் பேசி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். கடந்த கால பாவங்களை கழுவிக்கொள்வதற்காக இவர்கள் இந்த நாடகங்களில் ஈடுபடுவது பரிதாபத்திற்குரிய விடயமாகும். என்றாலும் உயிரிழந்தவர்களை நினைவுகூறுவதை கொச்சப்படுத்தக்கூடாது. இவ்வாறு கொச்சப்படுத்துவதனூடாக கடந்த கால பாவங்களுடன் கொச்சப்படுத்துகின்ற பாவமும் சேர்ந்துவிட்டால் பிறகு எந்த சமுதாயத்திலும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. எனவே செய்த பாவங்களை எண்ணி இவர்கள் இப்போதாவது திருந்த முன்வருவதை எமது மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற பேருதவியாக அமையும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சனத்தொகையில் சரிபாதி மக்கள் அடுப்பங்கரையில் வாழும் வரை விடுதலை என்பது சாத்தியமில்லை என்று பெண்கள் சமூகத்தை நோக்கி எமது போராட்ட வரலாற்றின் ஆரம்பத்திலேயே முதன்முதலில் அறைகூறல் விடுத்தவர்கள் நாங்கள். ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் தமது உரிமைக்காக போராட்ட களத்தில் முதன்முதலில் கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் நாங்கள். அடுப்போடு வாழ்ந்த பெண்கள் நெருப்பலோடு நாங்கள் எழுந்து எரிப்பதற்காக எழுந்து வருகின்றோம் என்று உறுதி கொண்டு எமது பெண்கள் சமூகம் எழுந்து வந்ததும் வெறும் தேச விடுதலைக்காக மட்டுமல்ல, பெண்களின் உரிமைக்காகவுமே அவர்கள் எழுச்சியுற்று வந்தார்கள். ஆனாலும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பின்னர் எமது போராட்டத்தின் வழிமுறையை மாற்றிக்கொண்டவர்கள் நாங்கள். காலம் மாறலாம், சூழல் மாறலாம், அதற்கு இசைவாக போராட்ட வடிவங்களும் மாறலாம். ஆனாலும் அன்று நாம் கனவு கண்ட பெண்கள் சமூகத்தின் இலட்சிய நோக்கு இன்னமும் மாறவில்லை. தமிழ் பேசும் மக்களின் இலட்சிய கனவுகள் குறித்து எமது எண்ணங்கள் இன்னமும் மாறவில்லை. அரசியல் அதிகாரங்களை பெறுவதனூடாக ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை ஒன்றெடுக்கலாம் என்றும் பெண்கள் சமூகத்தின் உரிமைகளை பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு எமது உரிமை நோக்கிய பயணத்தில் உறுதியுடன் முன்னெடுத்து வருகின்றோம். பெண்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும். அவர்களுக்கான சமூக ஒடுக்குமுறைகள் உடைக்கப்பட வேண்டும். பெண்களுக்கான சம உரிமை காணப்பட வேண்டும். பெண்கள் சமூகம் சுமக்கும் குடும்ப சுமைகளிலிருந்து விடுபட வேண்டும். தேர்தலில் பெண்களின் இடஒதுக்கீடு 25% அப்பால் சென்று 50-50% பெண்களின் உறுப்புரிமை இருக்க வேண்டும். அவர்களுக்கான வாழ்வாதாரம் வளம் பெற வேண்டும். அந்த வகையில் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் கௌரவ சந்திராணி பண்டாரா அவர்கள் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அவரது அமைச்சுக்கு மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வாழ்வாதார உதவிகளுக்கான நிதி ஒதுக்கப்படாவிடத்தும் இதற்கான திட்டங்களை வகுத்தும் அதே நேரம் ஆற்றுப்படுத்துகை சமூக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தல் சமூக வழிகாட்டல்கள் மேற்படி பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தல் போன்ற திட்டங்களை வகுத்தும் அதற்கான நிதி மூலங்களை பெற்றும் எமது மக்களுக்கு மனிதாயமான ரீதியில் உதவ முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம் அரசும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதில் மேற்படி அமைச்சுக்கு உதவ வேண்டும் என்பதையும் வலியுறுத்த விரும்புகின்றேன். மேலும் எமது நாட்டின் தொழில் வாய்ப்பு ஆளணிப்படையில் பெண்களின் பங்களிப்பு தற்போதைய நிலையில் குறைந்துள்ளதாகவே உலக வங்கியின் புதிய அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த அறிக்கையின் பிரகாரம் 2010 41% இருந்துள்ள தொழில் வாய்ப்பு ஆளணிப்படையிலான பெண் பங்களிப்பு பெண் பங்களிப்பானது 2016 ஆம் ஆண்டில் 36% வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. குறிப்பாக இளைய பிராயத்தினர் வேலைவாய்ப்புகள் பங்களிப்புகள் நல்குவதற்கு அதிக விருப்பம் காட்டாத நிலை காணப்படுவதாக கூறப்படுகின்றது. எமது நாட்டில் தகவல் தொடர்பாடல், தொழில்நுட்பம், வர்த்தகம், விவசாயத்துறை போன்றவற்றில் பெண்களை பணிக்கு அமர்த்துவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் மேற்படி அறிக்கை குறிப்பிடப்படுகின்றது. அதே நேரம் மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் தனியார் வர்த்தக நிலையங்களில் பணிபுரிகின்ற பெண்கள் பலரின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலை வடக்கு மாகாணத்தில் காணப்படுகின்றது. ஆண்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் கூட குறைந்த ஊதியம் கருதி பெண்களை ஈடுபடுத்தப்படுகின்ற நிலைமைகள் வடக்கு மாகாணத்திலும் காணப்படுகின்றன. இதே நிலை நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் நிலவ முடியும். எனவே இந்த விடயம் தொடர்பில் கௌரவ அமைச்சர் சந்திராணி பண்டார் அவர்கள் தொழில் அமைச்சருடன் இணைந்து உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளுகின்றேன். கௌரவ அமைச்சர் சந்திராணி பண்டார அவர்கள் அதாவது செயல்பாடுகள் நம்பிக்கை தருவதாகவே அமைந்து வருவதையும் இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். கௌரவ சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இத்தகைய வறுமை நிலைகளுக்குள்ளும் சமூக பாதுகாப்பற்ற நிலைமைகளுக்குள்ளும் தள்ளப்பட்டுள்ள எமது பெண்கள் உள்ளிட்ட மக்களுக்கு வலுவூட்டக்கூடிய ஏற்பாடுகள் அவசியமாகின்றன. அதற்கென சமூக வலுவூட்டல், சமூக நலன்புரி மற்றும் மலையக மரபுரிமைகள் தொடர்பான அமைச்சனை எடுத்துக்கொண்டால் எமது மக்களுக்கு தற்போது இருக்கின்ற நிவாரணமான சமுத்தி நிவாரணம் கூட அமைத்துமா யோ சப்ஜெக்ட் கோய் எடுத்துக்கொண்டால் எமது மக்களுக்கு தற்போது இருக்கின்ற நிவாரணமான சமுத்தி நிவாரணம் கூட மறுக்கப்படுகின்ற நிலைமைகளே தோன்றியிருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தினை பொறுத்தவரையில் கடந்த கால யுத்தம் காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டமே விளங்குகின்றது. இங்கு 2011 ஆம் ஆண்டில் மீள குடியேற்றப்பட்டவர்களின் தரவுகளின் அடிப்படையில் 2012 ஆம் ஆண்டு சமுர்த்தி நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கு பின்னர் மீள் குடியேற்றப்பட்டவர்களுக்கு சமுர்த்தி நிவாரணம் வழங்கப்படவில்லை. அந்த வகையில் 2012 ஆம் ஆண்டு வருட இறுதியில் மீள் குடியேற்றங்கள் இடம்பெற்றுள்ள 24 கிராம சேவையாளர்கள் பிரிவுகளுக்கு சமுர்த்தி கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை. மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சமுர்த்தி கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருந்த 11,000 பேரிலிருந்து 1,600 பேர்களுக்கான சமுர்த்தி உதவிகள் கடந்த ஜூலை மாதம் முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்த 1,600 பேர்களுக்கான சமுர்த்தி கொடுப்பனவுகள் எந்த அடிப்படையில் நிறுத்தப்பட்டன என்பதை தனது உரையின் போது கௌரவ அமைச்சர் எஸ்பி திசநாயக் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் மேற்படி 1,600 பேருக்கும் சேர்த்து சமுர்த்தி கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ள 24 கிராம சேவையாளர்கள் பிரிவுகளையும் சேர்த்து மக்களுக்கும் என்ற வகையில் 12,218 குடும்பங்களுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் சமுர்த்தி கொடுப்பனவுகள் வழங்க வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்தி கேட்க விரும்புகின்றேன். இதே நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகமாக நிலவுகின்ற இந்த மாகாணங்களில் உள்ள ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளை எடுத்துக்கொண்டாலும் இந்த நிலையினை காணக்கூடியதாக இருக்கின்றது. சமுர்த்தி நிவாரண உதவிகளை குறைப்பது தொடர்பில் அரசு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதனை யுத்தம் காரணமாக நேரடி பாதிப்புகளுக்கு உட்பட்டு இன்னமும் அதிலிருந்து முழுமையாக மீள முடியாதுள்ள வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதனை பரீட்சித்து பார்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன். எமது மக்கள் தொடர்ந்தும் நிவாரணங்களிலும் சலுகைகளிலும் மானியங்களிலும் தங்கியிருந்து வாழ வேண்டிய தேவைகள் இல்லை. இருந்தும் எமது மக்களை ஏனைய மக்களுடன் பொருளாதார ரீதியில் சமநிலைப்படுத்தும் வரையில் கடந்த கால யுத்தம் மற்றும் தொடர்ந்த இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இத்தகைய உதவிகள் இதைவிட அதிகமாகவே தேவைப்படுகின்றன. அந்த வகையில் அதிக உதவிகள் அரசாங்கத்தில் இப்போதைக்கு சாத்தியமில்லாவிட்டாலும் குறைந்தபட்ச உதவிகளை நிறுத்திவிடக்கூடாதென கேட்க விரும்புகின்றேன். அதே நேரம் எமது மக்களுக்கு சமூக பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டல்களை மேற்கொள்ளுகின்ற பணிகளிலும் மேற்படி அமைச்சுக்கு வலுவானதும் பரவலானதும் பங்களிப்பினை வழங்க முடியும் என நினைக்கின்றேன்.
Order please. Honorable Biman Ratnayake will now take the chair.
நன்றி. வடக்கு மாகாணத்தில் சமுர்த்தி வேல திட்டம் முன்னெடுப்பதில் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வெற்றிடம் பெறும் தடைக்கல்லாக இருக்கின்றது. தற்போது புதிய நியமனங்கள் திருப்திகரமான நிலையில் வழங்கப்படவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சபைக்கும் நான் அதை உங்களுக்கு இந்த சபையில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த வகையில் ஜால் மாவட்டத்தில் 138 வெற்றிடங்கள் காணப்படுகின்ற நிலையில் 45 நியமனங்களும் கிளிநொச்சி மாவட்டத்தில் 64 வெற்றிடங்கள் நிலவுகின்ற நிலையில் 5 நியமனங்களும் முல்லைத்தீவில் 117 வெற்றிடங்கள் நிலவும் நிலையில் 42 நியமனங்களும் வவுனியாவில் 48 வெற்றிடங்கள் நிலவுகின்ற நிலையில் 9 நியமனங்களும் மன்னாரில் 84 வெற்றிடங்கள் நிலவும் நிலையில் 17 நியமனங்களுமே வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கௌரவ அமைச்சர் அவர்கள் உரிய ஏற்பாடுகளை விரைவில் எடுத்து ஏனைய வெற்றிடங்களையும் நிரப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் தற்போது சமுர்த்தி நலனுதவி கொடுப்பனவு பெறுவோர் எண்ணிக்கையானது யாழ் மாவட்டத்தில் 53,372 பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் 11,588 பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 11,077 பேரும் வவுனியா மாவட்டத்தில் 18,888 பேரும் மன்னார் மாவட்டத்தில் 13,017 பேரும் என்ற நிலையினை கொண்டிருக்கின்றது. மேலும் யாழ்ப்பாணத்தில் 41,567 பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் 13,732 பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 12,650 பேரும் வவுனியா மாவட்டத்தில் 12,027 பேரும் மன்னார் மாவட்டத்தில் 14,000 பேரும் சமூர்த்தி நிவாரணத்திற்கென விண்ணப்பித்துள்ளனர் என தெரிய வருகின்றது. இது தொடர்பிலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் தனது விசேட அவதானத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையானது எமது நாட்டிற்கு பொருளாதார ஈட்டல்களை கொண்டு தருகின்ற ஒரு துறையாக இருக்கின்றது. அந்த வகையில் எமது நாட்டில் பொருளாதார வளர்ச்சியின் முதன்மையான இடத்தை பிடித்திருந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையானது தற்போதைய நிலையில் சுமார் 15% அளவில் வீழ்ச்சி கண்டிருப்பதாகவே கூறப்படுகின்றது. எதிர்காலத்தில் இத்துறையானது மேலும் வீழ்ச்சியடையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஏனெனில் நமது அயல் நாடான இந்தியா 2018 ஆண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கான ஆளணிகளை அனுப்புவதில் தாராளமய போக்கினை பிரகடனப்படுத்தியிருக்கின்றது. எனவே இத்துறை தொடர்பில் கூடிய அவதானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மேலும் நன்கு பயிற்றப்பட்டவர்களே வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக அனுப்பப்படுகின்றார்கள் என கடந்த வருடம் கௌரவ அமைச்சர் தலத்தா அத்துக்குரல் அவர்கள் தெரிவித்திருந்ததாக ஞாபகம். அந்த வகையில் தகுந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக ஆளணிகள் அனுப்பப்படுகின்றதா என கேட்க விரும்புகின்றேன். பல காலமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்று செல்கின்ற பலரும் குறிப்பாக பெண்கள் பல்வேறு வகையிலான துன்பதுயரங்களுக்கு ஆட்பட்டே வருகின்றனர். அண்மை காலமாக மலையக பெண்கள் தென்பகுதி பெண்கள் பல இந்த நிலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபடுகின்ற சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் தொடர்பிலான தகவல்களும் அன்றாடம் ஊடகங்களில் வெளிவருகின்றன. குறிப்பாக கடந்த வருடம் இத்தகைய 61 முகவர் நிலையங்கள் இனங்காணப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்ற நிலையில் இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் அத்தகைய 67 முகவர் நிறுவனங்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இத்தகைய போலி முகவர் நிலையங்கள் தொடர்பில் வலுவான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டால் அவை மீண்டும் தலைதூக்க முடியாத நிலை ஏற்படலாம். எனினும் அத்தகைய ஏற்பாடுகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்ற கேள்வி எழுகின்றது. அதே நேரம் சட்டவிரோதமாக வெளிநாடுகளில் தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் தொடர்பிலும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இத்தகைய தொழிலானது எமக்கான வேலைவாய்ப்புகளின் கேள்வியை குறைக்கின்ற அல்லது மறுதளிக்கின்ற நிலைமைகளையும் நாடு தொடர்பான நம்பிக்கை இனங்களையும் ஏற்படுத்தி வருவதாக தெரிய வருகின்றது. வடக்கு மாகாணத்தில் நிலவுகின்ற வறுமையினை பயன்படுத்தி இளம் பெண்கள் உட்பட இளம் தாய்மார்களை வசீகரித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக அனுப்புகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்கின்ற தாய்மார்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக அனுப்பக்கூடாது என்ற சட்டமும் பிரதேச செயலாளர்களின் சான்றிதழும் பெற்றிருந்தால் மட்டுமே பணிப்பெண்களுக்கான நுழைவிசைவு வழங்கும் நடைமுறை இருக்கின்ற நிலையில் பிரதேச செயலாளர்களுக்கு தெரியாமலே 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொண்ட 30 தாய்மார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து பணிப்பெண்களாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலைமைகளும் காணப்படுகின்றன. அதே நேரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்று செல்கின்ற நபர்களது குடும்ப சூழ்நிலைகள் தொடர்பில் மேற்படி அமைச்சு அவதானமெடுத்து வருகின்ற நிலையில் அத்தகைய அவதானங்கள் மேலும் வினைத்திறனுடையதாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்த விரும்புகின்றேன். அத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பில் எமது வடக்கு மாகாணமும் அதிகூடிய அவதானத்தை பெற வேண்டும். தற்போதைய நிலையில் வறுமை காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு மாகாணத்திற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறையின் மூலமும் பாரிய பங்களிப்பினை வழங்க முடியும் என்பதால் கௌரவ அமைச்சர் தலத்தா அத்துக்கொள்ள அவர்கள் இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். கௌரவ அமைச்சர் தலத்தா அத்துக்கொள்ள அவர்கள் வெளிநாட்டு தொழில்துறை சார்ந்ததும் பணியாளர்கள் சார்ந்தும் காட்டி வருகின்ற அக்கறை பாராட்டத்தக்கது என்று கூறிக்கொண்டு மீண்டும் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறுகின்றேன். வணக்கம்.
கரு உதய கம்மம் பிளமத்துமா ஒபத்துமா வினாடி தாகத்தராத்து
கரு மூலாசனாரூட மந்திரித்துமணி 2012 ஜனசங்கன்னே அணுவ ஸ்ரீலங்காவே ஆபாயத்த புத்கனர் கண்ண 1,610,924 ஸ்ரீ லங்கா ஜனகானேன் 8.7% ஆபாயத்த புத்கலையன் ஏ ஆசன்ன வசேன் ஸ்ரீலங்காவே முஸ்லீம் ஜனகானேட்டு சமான அப்பே ரட்டே வார்கிகோஷன் ஜனகண்டாயமக்கு ஐதிவாசிகம் பிலிபந்து நியோஜனே பிலிபந்து மே சபாவித் சபாவின் பிட்டதத் தேவந்த சங்வாதையாக திபெனோ நமுத் ஜனகானேன் 8.7% மில்லியன 1.7% மே ஆபாதித்த பிரஜாவ பிலிபந்து நிசி சங்வாதையாக நிசி நியோஜனையாக லபாதி திபெனவாதக்கின பிரச்சனைய அப்பி அப்பயும் அசேயித்து வேணும் கரு கரு சபாபத்துமணி விசேஷம் ஸ்ரீலங்காவத்துல ஆபாதித்தங்கே பிரச்சனை கதாகிரி மேதி அப்பி வடவடா சங்வேதி வைத்து வினத்ரட்டவல் ஆபாதித்த புத்தலங்கின சங்வேதி வண்ணே கருணாக்கின குணே முல்கரகின் அப்பி தன்னோ பட்டை ரட்டவல் தாக்ஷணிக தீவுனு அத்தைக்கு ஆபாயத்த புத்கலையாவ சுவாதீன கருமின் தமங் ஆபாயத்த நொஹெங்கினாயுரின் கட்டியுத்து கிரீமட அவசிய பரிசரே சகஸ்கர திபெனும் அப்பிட்டே கருணாகுணே அவசியதாவே திபெனவா வகேம் கல்லகுண சலுகேமே குணே பெத்தனுத் ஆபாதித்த அந்த பலன் அப்பட சிதுவி திபெனும் கனி ஸ்ரீலங்காவே ஆபாதித்த நத்தர சலுக்கிய யுத்து பிரதிஷத்தையாக அப்பே ஜீவித ரெக்ககனீம வினுவேன் தமங்கே ஜீவித்தை அவதானம் லக்கல ரணவிருவான் சிக் நனிசா அப்பே கரு சபாபதித்துமணி சதர பிரம்ம வீரனகன கதாகரணும் மெத்தா கருணா முதிதா உபேக்கா புதுராஜானவாசி தேசனா கல்லத்தின் மே குணியன் வடாகன்ன பௌத்தேக்னா அப்பே நமட பௌத்த டக்கின தக்கின சைத்தியட தோத் முதுன் தேல வெந்தாயக்கில பௌத்தேக் வெண்ணினே புது பிள்ளைமே தக்கின தக்கின் அவஸ்தாவட நெகி சிட்டியாயக்கில பௌத்தேக் வெண்ணினே பௌத்தேக் வெண்ண நாம் සතර බ්‍රහ්ම විවරණයන් තමන් තුළ වඩවා ගත යුතුයි. කරුණා ගුණේ අපි වඩනවා නම් ආබාධිතයන්ට මෙම අසරණ තත්ත්වය අත් වෙන්නේ නැහැ. ආබාධිතයන්ට පාසුකම් සැලසීම කෙසේ වෙතත් අපේ අද සිරස්තල මැවෙන්නේ ගරු මූලසනරූඪ මන්ත්‍රීතුමනි, ආබාධිත කාන්තාවක් දූෂණය කර ඇත, ආබාධිතයන්ට පහර දී ඇත. ගරු මූලසනරූඪ මන්ත්‍රීතුමනි, මේ පිළිබඳ ආණ්ඩුවත් ඉතාම නරක ආදර්ශයක් ජනතාවට ලබා දුන්න රණවිරු ආබාධිත රණවිරුවන් තමන්ගේ ඓතිහාසිකම් වෙනුවෙන් පාරට බැස්ස වෙලාවේ පොලිසිය යොදවලා ඒ ආබාධිත රණවිරුවන්ට පහර දීම හරහා ආබාධිතයන්ගේ සැලකීම පිළිබඳ ඉතා නරක ආදර්ශයක් අපි රටට ලබා දුන්නා. ඒකෙන් අපි කනගාටු වූ ජාතියක් විදියට. ගරු මුලාසනරුඩ මන්ත්‍රීතුමනි, අපේ රටේ ආබාධිතයන් පිළිබඳ අපි දන්නවා සංඛ්‍යා ලේඛන දිහා හැරිලා බැලුවම අපේ රටේ අවුරුදු 15ත් 19ත් අතර සිටින ආබාධිත පුද්ගලයන්ගෙන් 30,308කට කිසිම අධ්‍යාපනයක් ලැබිලා නැහැ. ඒ වගේම අවුරුදු 5ත් 9ත් අතර වයසේ සිටින ආබාධිතයන්ගෙන් 31,545න් 6,404කට නැත්තම් 120කට අධ්‍යාපනය ලැබිලා නැහැ. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අර දිලිඳු භවයේ දුෂ්ට චක්‍රය වගේම ආබාධිත භවයේ දුෂ්ට චක්‍රයක් තියෙනවා. ආබාධිත වුණු නිසා අධ්‍යාපනය ලැබෙන්නේ නැහැ. අධ්‍යාපනය ලැබෙන්නේ නැති නිසා රැකියාවක් ලැබෙන්නේ නැහැ. රැකියාවක් ලැබෙන්නේ නැති නිසා ආදායමක් ලැබෙන්නේ නැහැ. ආදායමක් නැති නිසා ආබාධිතත්වයේ මිදීමට අවශ්‍ය වෙන තාක්ෂණික සහ අනිකුත් මෙවලම් සපයා ගන්න බැරි වෙනවා. තව තවත් ආබාධිත භවයේ දුෂ්ට චක්‍රය තුළම කැරකි කැරකි මීනතුරා දුක් විඳින්න මේ ආබාධිත පුද්ගලයන්ට සිද්ධ වෙනවා. අපේ රටේ ආබාධිතයන් පිළිබඳ තියෙන නීති රීති දිහා හැරලා බැලුවොත් ලෝකේ ඕනෑම තැනකට ගිහිල්ලා බොහොම ආඩම්බරෙන් අපිට කතා කරන්න පුළුවන්. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, 1996 අංක 28 දරන ආබාධිතයන්ගේ අයිතිවාසිකම් පිළිබඳ අපිට පනතක් තියෙනවා. 1988 දී රාජ්‍ය සේවයට බඳවා ගැනීම වලින් 3%ක් ආබාධිතයන්ට වෙන් කළ යුතුයි කියලා රාජ්‍ය පරිපාලන චක්‍රලේඛයක් තිබෙනවා. 2003 දී ආබාධිත පුද්ගලයන් පිළිබඳ ජාතික ප්‍රතිපත්තියකට ඇමති මණ්ඩල අනුමැතිය ලැබෙනවා. 2006 අංක 1 දරන ආබාධිතයන් සඳහා වූ ප්‍රවේශ රෙගුලාසි ගැසට් මගින් ප්‍රසිද්ධ කරනවා. 2007 දී ආබාධිත අයිතිවාසිකම් පිළිබඳ එක්සත් ජාතීන්ගේ ප්‍රඥාප්තියට ශ්‍රී ලංකාව අත්සන් තබනවා. 2009 දී ප්‍රවේශ අයිතිය පිළිබඳ ආබාධිත පුද්ගලයන් ඉදිරිපත් කළ මූලික අයිතිවාසිකම් පෙත්සමත් සලකලා ශ්‍රේෂ්ඨාධිකරණය ඒ අයිතිය තහවුරු කරමින් නඩු තීන්දුවක් ලබා දෙනවා. 2014 ආබාධිත පුද්ගලයන් පිළිබඳ ක්‍රියාකාරී ජාතික සැලැස්ම සකස් වෙනවා. මේ සියල්ල දිහා බලද්දී අපේ රට ආබාධිත පුද්ගලයන්ට සුරපුරක්ය, මේ රට තරම් සුපිරි රටක් ඔවුන්ට තවත් නැතේ කියන හැඟීමක් ඕනෑම කෙනෙකුට ඇති වෙන්න පුළුවන්. නමුත් ගරු මූලාසනාරූඪ සභාපතිතුමනි, අපි කලින් සංඛ්‍යා ලේඛන පෙන්නුම් කළේ ඊට වඩා වෙනස් තත්ත්වයක්. අපි කතාවට දක්ෂයි, ක්‍රියාවට එතරම්ම දක්ෂ වෙලා නැති පාටයි. දැන් අපි දන්නවා ශ්‍රී ලංකාවේ ආබාධිත පුද්ගලයන් 11,561 ඒ කියන්නේ 71%ක් රැකියාවක් කරන්නේ නැහැ. ඔවුන්ට රැකියාවක් කිරීමට අවශ්‍ය තාක්ෂණික පාසුකම් මෙවලම් සහ ප්‍රවේශය අපි හදලා දුන්නොත් මේ අයට පුළුවන් දෙමව්පියන්ට බරක් නොවී සමාජයට බරක් නොවී ස්වාධීනව කටයුතු කරන්න. අද ඔවුන්ට රැකියාවක් කිරීමට අවශ්‍ය පාසුකම් නොසැලසීම නිසාම ඔවුන් තමන්ගේ සමීපතයන්ටත් ඒ වගේම සමාජයටත් බරක් බවට පත් වී තිබෙනවා. ඒ වගේම අපේ තිරසර සංවර්ධනය පිළිබඳ ඉලක්කයන් ගත්තොත් ගරු මූලාසනාරූඪ සභාපතිතුමනි, 4, 8, 10, 11, 17 කෙලින්ම ආබාධිත ප්‍රජාවට අදාළයි. අංක 4 ගුණාත්මක අධ්‍යාපනය, අංක 8 සුනිසි මේවර සහ ආර්ථික වර්ධනය, අංක 10 අවස අසමානතා, අංක 11 තිරසර නගර සහ ප්‍රජාවන්, අංක 17 තිරසර සංවර්ධනය සඳහා පාර්ශවකරණය. මේ පිළිබඳ ගරු ඇමතිතුමනි, අපි දන්නවා තමුන්නාන්සල අමාත්‍යංශයේ දැවැන්ත කාර්යභාරයක් කරගෙන යනවා. නමුත් අපි දන්න දෙයක් තමයි, දැන් තමුන්නාන්සලාගේ අමාත්‍යංශයෙන් මේ වෙන විට කෙටුම්පත් කරමින් තියෙනවා 2016 ආබාධිත තැනැත්තන්ගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කිරීමේ 50 කෙටුම්පත් ආබාධිත සංවිධානවල ජාතික එකමුතුව මෑතකදී ඇවිල්ලා මාව හමු වුණා මේ අය අපිට සඳහන් කරා මේ අය තමන්ගේ අයිතිවාසිකම් පිළිබඳ කතා කරන්න ජිනීවා ගියාය කියලා ජිනීවාවල සම්මත කරලා තියෙන මේ ප්‍රඥාප්තිය අපේ රටේ ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ කියලා මම ගරු අමාත්‍යතුමාට එදාම එවෙලෙම දුරකථනයෙන් කතා කරලා එයායි මුණ ගැහින්න වෙලාවක් වෙන් කරගත්ත අවාසනාවට ඒක අමාත්‍යතුමාට වෙනස් කරන්න සිද්ධ වුණා මම හිතනවා අමාත්‍යතුමා නුදුරු දිනයක ඒ අවස්ථාව ලබා දෙවි කියලා මේ අයට මම කිව්වා ජිනීවා යන්න ඕනේ අපේ රටේ අපේ ප්‍රශ්න විසඳගන්න පුළුවන් මේ අයගේ ඉල්ලීමක් වුණා මේ ගැන කාරණේ අපි සිහිපත් කරන්න ඕනි ගරු සභාපතිතුමනි
කියන අමාත්‍යතුමා රීති ප්‍රශ්නය කරු එස්වි සනගමතුම
ඒක ඔබතුමාගේ කට්ටිය ඊට පස්සේ ආවිල්ලා හම්බුණා අපි ඒ ලේකම්තුමිය අපේ ජාතික සභාවට නම් කරගත්තත් ඒ ඔබතුමා යුව
බොහොම පින් කරු අමාත්‍යතුමනි මට විශ්වාසය තිබුණා ඔබතුමා ඒ දේ කරාවි කියලා ඔබතුමා ඒ කාරණේ පිළිබඳ සංවේදී වීම තුලින් මට ඒ විශ්වාසය ඇති වුණා මම නොදැන ඔබතුමා ඒ කාරණේ විසඳා තිබීම ගැන මම ඔබතුමාට පින් දෙනවා කරු අමාත්‍යතුමනි ඒ වගේ මම යෝජනා කරන්න කැමති ඔබතුමාලාගේ 2013 සකස් කළ ජාතික ක්‍රියාකාරී සැලැස්ම මම කියෙව්වා ඒකේ අමාත්‍යංශ 24ක් විවිධ අංශ බාර වෙනවා මේ ක්‍රියා ආබාධිත පුද්ගලයන්ගේ ප්‍රශ්න විසඳීමට නම් අමාත්‍යංශ 24ක දායකත්වය ලබා ගන්න තියෙනවා මේ අමාත්‍යංශ සියල්ලම ඔබතුමාගේ අමාත්‍යංශ වපසරිය තුල ඔබතුමා ඔබතුමාගේ අනසක පතුරගෙන ඉන්නේ ඒ කියන්නේ කිසිම සැකයක් නැහැ නමුත් අනිත් අමාත්‍යංශ වලින් ඉටු වූ කාර්යභාරය ඉටු කර ගැනීමට යෑමේදී සමතත්ත්ව ඇමතිවරු ඉන්නේ ඊට කරගැනීමේ දුෂ්කරතා මතුවෙන්න පුළුවන් ඉතින් තමයි ඔබතුමාට යෝජනාවක් විතර ඉදිරිපත් කරනවා මේ පිළිබඳ ජනාධිපතිතුමාගේ හෝ අගමැතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් අමාත්‍ය විශේෂාර අමාත්‍යවරු 24 දෙනාම නියෝජනය කරන ජාතික සභාවක් පිහිටවලා වසරකට දෙවරක් රැස් වෙලා ප්‍රගතිය සමාලෝචනය කරත් අනිකුත් අමාත්‍යංශ වලින් මේ විෂය සම්බන්ධයෙන් ඉටු විය යුතු කාර්යභාරය ඉටු කරගන්න ඒක පිටුවහලක් වේවි කියලා ඒ වගේම අපේ කාන්තාසා ළමා කටයුතු ඇමතුමියක් තියෙනවා එතුමිය තරහ වෙන්නත් ඉඩ තියෙනවා SBM ඇමතුමාටමයි කතා කරන්න මම එතුමියට කතා කරන්නෙම නැහැ කියලා. ඒ නිසා අපි ළමයි ගැනත් අවසාන විනාඩි කීපේ යොමු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි අපි පුංචි කාලේ ගුවන් විදුලියේ නිතර ඇහුණු ගීතයක් තිබුණා. මල් කියන්නේ කාට කාට ළමයින්ටයි පාට පාට ළමයයි මලයි අතර තියෙන සමානත්වය කුමක්ද කියලා ඒ සින්දුව ඇහෙන වාරයක් පාසා මම කල්පනා කරා. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි කොහොමද මලයි ළමයයි සමාන වෙන්නේ? මල කොයි වගේද? ළමයි මල් වගේලුනේ. මල කොයි වගේද? මල්වල ලස්සන තියෙනවා, සුවඳ තියෙනවා. සමහර මල් ලස්සනයි, හැබැයි සුවඳ නැහැ. වදමල ලස්සනයි හැබැයි සුවඳ නැහැ පිච්ච මල අර ගැට පිච්ච කියලා මලක් තියෙන සුවඳයි හැබැයි ලස්සන නැහැ ප්‍රියමනාප නැහැ අපි ආස කරන්නේ ලස්සනයි සුවඳයි දෙකම තියෙන රෝස මල නෙළුම් මල වගේ මල් වලට දැන් කොහොමද මේ මල ළමයා වගේ වෙනවන ළමයාගේ මොකද්ද මේ මලේ ලස්සන ළමයාගේ නැනට සමානයි මලේ සුවඳ අපි ගුණ සුවඳ කියලා කියනවා දරුවාගේ ගුණයට සමානයි අපේ පැරණි කවියා කිව්වේ ගුණ නැන බලෙන් යුතු පුතුමය ිතාගරු එහෙනම් අද අභියෝගය වන්නේ ගුණයි නැනයි දෙකම තියෙන රෝස මල් නෙළුම් මල් වගේ දරුවන් හදාගන්නේ කොහොමද අද අපේ දෙමව්පියන් වැඩි අවධානය යොමු කරන්නේ නැන පැත්තට තුනේ පන්තියේ ඉඳන් පටන් ගන්නවා ටියුෂන් යවන්න මේ තරඟකාරී සමාජය තුල දහම් පාසල් යන්න ඕනි නෑ සංගීතයට ක්‍රීඩාවට යොමු වෙන්න ඕනි නෑ උදේ ඉඳන් රැ වෙනකන් රැයේ ඉඳන් එළි වෙනකන් පොත 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 සහ පොත පමණයි මේකෙන් අධ්‍යාපනය හරියන්නේත් නෑ හැබැයි මේ දරුවා යන්ත්‍රයක් වෙනවා සිට පිට නැති යන්ත්‍රයක් බවට දරුවාපත් වෙනවා නෙවෙයි පත් වෙලා ඉවරයි අද අපේ රටේ ළමා අපචාර ගැන ළමා කාර්යාංශ දැන්වීම් දානවා දරුවෝ මේ අපචාර වලින් බේරගන්න විවිධ ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කරනවා හැබැයි ළමා කාර්යාංශයටත් අමතක වෙලා තියෙන දේ තමයි අද මේ අපචාර කරන්නේ ඊයේ ළමා පරපුර අපි අද ළමා පරපුර බේරගන්න උත්සාහ කරන්නේ ඊයේ ළමා පරපුරෙන් ඒතර එදා ළමා පරපුරට නැන වගේම ගුණත් දුන්නා නම් මේ දරුවා බේරගන්නේ කෙසේද කියන ව්‍යාපෘතිය ගැන එච්චර තකන්න වෙන්නේ නැහැ. අපි කෙටි කාලිනව අද දරුවා බේරගන්න හිතනවා මිසක් හෙට දරුවා බේරගන්න අද දරුවාට කුමක් කළ යුතුද කියන එක හිතන්නේ නැහැ. එතෙන්දි තමයි මේ දෙමව්පියන්ට පණිවිඩය අපි දෙනවා. කොහොමද මේ අපචාරවලින් දරුවා බේරගන්නේ? ඔබේ දරුවා ආරක්ෂා කරගන්නේ කියලා. හැබැයි මේ දරුවට නැන වගේම ಗುಣ වඩන්න දෙමව්පියන්ව පොළඹවනවා නම් මේ දරුවා සමාජයට යන්නේ හික්මුණු පුද්ගලෙක් විදියට. අධ්‍යාපන හේතුවෙන් යන්ත්‍රයක් බවට පත් වෙලා මනස විකෘති කර නොගත් පුද්ගලෙක් විදියට. අධ්‍යාපනයේ යම් යම් සාර්ථකතාවයන් අත්කරගත් පුද්ගලෙක් විදියට. මම ඊටාම පැහැදිලිව කියන්න ඕනි. පාසලේ බාහිර ක්‍රියාකාරකම්, සංගීතය මේ සියල්ල අධ්‍යාපනයට රුකුලක් මිසක් බාධාවක් නෙවෙයි. දාම් පාසල් ගිහිලා භාවනා කරන එක
අධ්‍යාපනයට
රුකුලක් මිසක් බාධාවක් නෙවෙයි.
ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩියක් තිබෙනවා.
ඒ නිසා ගරු මුලාසනාරූඪ සභාපතිතුමනි මම අවසන් කරනවා. මම අවසන් කරද්දී අපේ ළමා කටයුතු ඇමතුමියත් පැමිණෙමින් තිබෙනවා. එතුමිය මම හිතන්නේ හැන්ඩ්සාඩ් එක හරි බලාවි කියලා මම හිතනවා. කෙසේ වෙතත් ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි මම කියමින් හිටියේ ළමා පරපුර ගැන දිගු කාලින වැඩපිළිවෙලක් ඕනි. මේ දරුවා සමාජයට ආභරණයක් වෙන්නේ, සමාජයට පිටිවහලක් කරගන්නේ කෙසේද මිසක් සමාජයෙන් ඔහු ආරක්ෂා කරන්නේ කෙසේද යන්න පමණක් හිතලා වැඩන්නේ. මතක තියාගන්න කිසිම අපරාධකරුවෙක් මව්කුසින් බීවන්නේ නැහැ. මව්කුසින් බීවෙන පුංචි පැටව් හැමෝම එක වගේ අහිංසකයි. අපි දරුවෙක් පුංචි දරුවෙක් ඉපදුනම බලන්න යනවා. බලන්න ගිහිල්ලා සීදේවි කොළු පැටියා, සීදේවි කෙලිපොඩ්ඩ කියනවා මිසක් මේකනම් වසවර්තියෙක්, මූ මිනිමරුවෙක් වෙයි, මූ සල්ලාලෙක් වෙයි, මූ හොඳ හොරගෙඩියෙක් වෙයි කියලා පුංචි දරුවගේ මූණ බල්ල කවුරුවත් කියන්නේ නැහැ. මේ අහිංසක දරුවෝ අපරාධකරුවන් බවට පත් කරන්නේ මේ සමාජයයි. මේ ගොරහැඩි සමාජයට මූණ දෙන්න, ඒ ප්‍රවාහයට අසු නොවි තමන්ගේ සංයමය රැකගන්න පුංචි දරුවට ඉගැන්වුවොත් අනාගත ළමා පරම්පරාව අපචාරවලින් බේරගන්න අපචාරයක් සමාජයේ ඉතිරි වෙන එකක් නැහැ.
හොඳයි, ඔබතුමාට ස්තුතියි.
ස්තුතියි බොම්පි.
Honorable M. Tilakaraja, you have allocated 8 minutes.
சபைக்கு தலைமைதாங்கும் உறுப்பினர் அவர்களே, மகளிர் விவகாரம், சிறுவர் அபிவிருத்தி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, அதேபோல சமூக வலுவூட்டல் தொடர்பான அமைச்சுக்களின் குளிநிலை விவாதத்தில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பெண்களின் அரசியல் பங்கேற்பு தொடர்பாக முன்னெப்போதும் அல்லாத அளவுக்கு இலங்கை நாடு இப்பொழுது ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறது. குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற நிர்வாகங்களிலே உறுப்பினர்களின் எண்ணிக்கை 25% இருக்க வேண்டும் என்கின்ற நிலைமையை சட்ட ரீதியாக ஏற்படுத்திய போது அதற்கு முழுமையான ஆதரவினை இந்த பாராளுமன்றத்தில் அங்கு வைக்கக்கூடிய பெண் உறுப்பினர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த வகையில் பெண்களுக்கு எந்தளவு தூரம் அரசியல் உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றி பேசப்படுகிறதோ, அதேபோல அவர்களின் வாழ்க்கை நிலை குறித்தும் அவர்களின் எதிர்காலம் குறித்தும் அவர்களது சமூக வகிபாகம் குறித்தும் கலந்துரையாட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்று விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள இரண்டு அமைச்சுக்கும் பொறுப்பாக முக்கியமாக மகளிர் விவகார அமைச்சும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை அமைச்சரும் பெண்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு விடயங்களை நான் நினைவுபடுத்தலாம் நினைக்கிறேன். அந்த இரண்டு நினைவுகளும் அடுத்ததாக வரக்கூடிய பரம்பரையினரான குழந்தைகள் சிறுவர்களை நோக்கியதாக அமைவதாக இருக்கிறது. இன்று வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்நிய செலாவணி வருமானத்திலேயே நாங்கள் முதன்மை ஸ்தானத்திற்கு இந்த வெளிநாட்டிலிருந்து வேலைக்கு செல்வோர் அனுப்புகின்ற பணத்தினூடாகத்தான் பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் புள்ளி விவரங்கள் சுட்டி காட்டுகின்றன. ஆனால் பாரம்பரியமாக நமது நாட்டில் ஏற்றுமதி பொருட்கள் என நாங்கள் ஏற்றுமதி பொருட்களை ஏற்றுமதி செய்துதான் இந்த வருமானத்தை பெற்று வந்தோம். ஆனால் காலக்கிரமத்தில் நாங்கள் எங்களது நாட்டில் கடைபிடித்த பொருளாதார கொள்கைகளுக்கு அமைவாக எங்களது ஏற்றுமதி பொருட்கள் அந்த ஏற்றுமதி ஸ்தானத்திலிருந்து கைவிடப்பட்டு இன்று வெளிநாட்டுக்கு வேலைகளுக்கு செல்வதன் ஊடாக அதனூடாக கிடைக்கப்பெறுகின்ற பணத்தின் ஊடாகவே நாங்கள் அந்நிய செலாவணியை அதிகமாக ஈட்டிக்கொள்கின்ற நிலைமை காணப்படுகிறது. அதில் மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமைதான் இந்த நாட்டில் சமூகத்தின் அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலிருந்தும் பெருந்தோட்ட பகுதிகளிலிருந்தும் பெருமளவான பெண்கள் தங்களது சுய தொழிலை அல்லது தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பெருந்தோட்டத்துறை சார்ந்த தொழிலை முன்னெடுக்க முடியாமல் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று விடுகிறார்கள். இதில் எந்த விதமான இன மத வேறுபாடுகளும் இல்லாமல் அடிமட்டத்தில் பெண்களை பாதிப்புறுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வதற்கு அப்பால் கிராமப்புறங்களில் இருந்து தலைநகர் நோக்கி வீட்டு வேலைகளுக்கு பெண்கள் அதிகளவில் இடம் மாறி செல்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நாங்கள் இலங்கை உள்நாட்டு சட்டத்திலே இந்த உள்நாட்டில் இடம்பெயர்ந்து வீட்டு வேலையாட்களாக வீட்டு பணியாட்களாக வரும் பெண்களாக இருக்கட்டும் அல்லது ஆண்களாக இருக்கட்டும் அவர்களை ஒரு முறை சார்ந்த தொழிலாக நாங்கள் இன்னும் கையாளவில்லை என்பதை இந்த சபையிலே ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. 2016 எமக்கு அண்மித்த நாடான இந்தியா உள்நாட்டில் ஒரு கிராமத்திலிருந்தோ அல்லது வேறு பகுதிகளுக்கோ வீட்டு வேலைகளுக்காக செல்வோரை முறை சார்ந்த தொழிலாளர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக சட்டம் இயற்றி அந்த சட்டத்தின் ஊடாக அவர்களுக்கு உரிய சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களுக்கு உரிய தொழில் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறைக்கான அமைச்சராக இருக்கக்கூடியவர் நீதி அமைச்சராகவும் இருக்கிறார். எனவே சட்டம் சம்பந்தமாகவும் நீங்கள் செயற்பட முடியும். உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வோர் சம்பந்தமாக குறித்த வயதுடைய குழந்தைகளை விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு செல்ல முடியாது போன்ற சுற்றுநிருபங்களை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அதேபோல உள்நாட்டிலே இடம்பெயர்ந்ததாக தங்களது கிராமங்களிலே ஊர்களிலே தொழிலற்றவர்களாக வீட்டு வேலைகளுக்கு செல்லும் நகர்ப்புறங்கள் நோக்கி வீட்டு வேலைகளுக்கு செல்லும் அந்த தொழிலாளர்களுக்காக அது பெண்களாக இருக்கட்டும் அல்லது ஆண்களாக இருக்கட்டும் அவர்களை ஒரு முறைமை சார்ந்த தொழிலுக்குள் உள்ளடக்கும் வண்ணம் சட்ட ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது நினைக்கிறேன். அண்மித்த இந்திய நாட்டிலிருந்து அதற்கான உதாரணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும். இந்த உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெண்கள் இவ்வாறு இடம்பெயர்ந்து வேலைக்கு செல்லுகின்ற பொழுது மூன்றாவது கட்டமாக எங்களது பிரச்சனை எழுகிறது. குறிப்பாக அவர்களது பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் பராமரிப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல், தாயின் பராமரிப்பில் இல்லாத சிக்கல் காரணமாக உரிய அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குடும்ப உறுப்பினர்களாலும் அயலவர்களாலும் அந்த குழந்தைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற பல செய்திகளை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே அந்த குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு குறிப்பாக இந்த பெண்களை கூடிய வரை அந்த குழந்தைகளோடு வாழ வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதுதான் எங்களது பிரதான பணியாக இருக்கின்ற பட்சத்தில் அதை தவிர்க்க முடியாத வகையில் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என எண்ணுகின்ற எந்த ஒரு குடும்ப உறுப்பினரிடமிருந்தும் அவர்களுக்கு அந்த பொருளாதார வாய்ப்பை அளிக்கின்ற அதே நேரம் அந்த குழந்தைகளுக்கான அன்பு பாசம் பரிவு கிடைக்கின்ற சூழலையும் உருவாக்க வேண்டிய பொருளாதார கட்டமை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அது ஒரு தேசிய கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விடயம். எத்தனை காலத்திற்கு நாங்கள் இவ்வாறு பெண்களை வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பி அவர்கள் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தினூடாக இந்த நாட்டில் அந்நிய செலாவணியை அதிகளவில் பெறுகிறோம் என பெருமைப்பட்டுக் கொள்ள முடியும்? இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். தேசிய ரீதியாக நாங்கள் பொருளாதார திட்டங்களை வடிவமைக்கும் போது உள்நாட்டிலே அவர்களது ஊரிலே கிராமங்களிலே வேலை செய்வதற்கு ஏற்றாற்போல் தொழிற்துறைகளை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே இப்போதைக்கு இருக்கின்ற நாங்கள் பழக்கிக் கொண்ட இந்த நடைமுறைக்கு ஏற்றவாறு எங்களது பொருளாதார திட்டங்களை முன்னெடுப்பதா அல்லது இந்த முறைமைகளை மாற்றி அமைத்து அதற்கு எங்களது கலாச்சார பண்பாட்டு சூழலுக்கு ஏற்றவாறு எங்களது குழந்தைகளை எதிர்காலத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் எவ்வாறு வளர்த்தெடுப்பது என்பது சம்பந்தமான அடிப்படை பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவதா என்பது தொடர்பான தீர்க்கமான ஒரு முடிவினை எடுக்க வேண்டிய கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போது அரசியலமைப்பு மாற்றம் சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொள்கிறோம். அரசியலமைப்பு மாற்றத்தில் நாங்கள் பாரியளவிலே அதிகார பகிர்வு சம்பந்தமாகவும் இணைப்புகள் சம்பந்தமாகவும் பேசிக்கொண்டிருக்கிற பட்சத்தில் இந்த அடிமட்ட பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய குடும்பங்களை வலுவமைக்கக்கூடிய நிலைமைகள் பற்றி நாங்கள் சிந்திக்கிறோமா? எங்களது அரசியலமைப்பில் அதனை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோமா என்பதை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. சமூக வலுவூட்டல் அமைச்சின் சார்பான சில விடயங்களை நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் சமூக வலுவூட்டல் அமைச்சின் மேற்பார்வை குழுவில் அங்கத்தினராக இருந்து பல்வேறு விடயங்களை உரையாடுகின்ற பொழுது அங்கே வரக்கூடிய அதிகாரிகள் இத்தகைய நாங்கள் பேசுகின்ற சமூக வலுவூட்டல் சம்பந்தமான விடயங்களில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை அமைச்சு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு குறைபாட்டினையும் நாங்கள் காண்கிறோம். அத்தகைய சமூக வலுவூட்டல் சார்ந்த அபிவிருத்தி திட்டங்கள் அமைச்சு
முன்னெடுக்கின்ற போது
யாருக்கு சென்றடைய வேண்டுமோ அவர்களை சென்றடைவதில் அவர்களுக்கு தகவல் கிடைப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றது. அவர்கள் நினைக்கிறார்கள் உரிய அதிகாரிகளின் தயவினால் தான் தான் அது பெற்றுக்கொள்ள முடிகிறதே அன்றி அமைச்சின் வேலை திட்டத்தின் ஊடாக அது கிடைக்கப்பெறுவதாக அவர்கள் எண்ணுவராக இல்லை. அந்த ஒரு மனநிலை இருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த சமிருதி போன்ற திட்டங்களில் சமூக வலுவூட்டலுக்காக முன்னெடுக்கப்பட்ட விடயங்களில் அரசியல் ரீதியாக முன்னெடுக்கப்பட்டதன் காரணமாக அது ஒரு கட்சி சார்ந்தவர்களுக்கு தான் அது வழங்கப்படுகிறதோ என்கின்ற எண்ணம் கீழ்மட்ட மக்களுக்கு இருக்கிறது. உண்மையில் அடிப்படையில் கீழ்மட்டத்தில் வாழ்கின்ற வறுமை நிலையில் வாழ்கின்ற அடிப்படை தேவைகளை எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த மக்கள் அந்த மன உணர்வை பெறாத வகையிலே அமைச்சின் வேலை திட்டங்கள் பகிரங்க விளம்பரப்படுத்தப்பட்டு சாதாரணமாக இந்த நாட்டின் பிரஜை இந்த அமைச்சின் ஊடாக இத்தகைய வேலை திட்டத்தை முன்னெடுக்க பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும். நான் அந்த அதிகாரியுடன் தொடர்பு கொண்டதை கருத்தேன். அருமையான திட்டங்கள் இருக்கிறது. சுயதொழில் செய்பவர்களுக்கு சுயமாக அவர்கள் ஊழியர் சேமலாப நிதி போன்ற ஒரு நிதியத்தை உருவாக்கி கட்டுகின்ற வேலை திட்டங்களை நீங்கள் நிதியமைச்சிலிருந்து உங்களது அமைச்சுக்கு மாற்றி எடுத்திருக்கிறீர்கள். அது ஒரு அருமையான திட்டம். ஆனால் சுயதொழில் வேலை செய்ய ஈடுபட்டிருக்கும் பலருக்கு அந்த திட்டம் தொடர்பாக தெரியாது. எனவே உங்களது அமைச்சின் ஊடாக ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் அதிகாரிகளின் ஊடாக உங்களது அந்த வேலை திட்டங்களை சமூகத்தின் அடித்தட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீர்கள் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.